churches, at our churches in different parts of this country.
இந்த தேசத்திலே பல இடங்களிலே இருக்கக்கூடிய நம்முடைய சபைகளை நான் பார்க்கும் பொழுது,
I find that the great lack among brothers is the willingness to take spiritual responsibility in churches.
நான் கவனித்த காரியம் என்னவென்றால், நம்முடைய சபைகளிலே ஆவிக்குரிய ரீதியிலே பொறுப்பு எடுப்பதற்கு சகோதரர்கள் இல்லை. அதிலே நாம் ஒரு இழப்பை தான் பார்த்திருக்கிறோம்.
And there's a general sluggishness and laziness on the part of brothers.
சகோதரருடைய சார்பிலே ஒரு தொய்வு, ஒரு சோம்பேறித்தனம் தான் காணப்படுகிறது.
In some places I find the sisters are more zealous and eager.
சில இடங்களிலே சகோதரிகளை காட்டிலும் சகோதரிகள் அதிக உற்சாகமாக அவர்கள் பொறுப்பெடுப்பதற்கு முன்னுக்கு வருகிறார்கள்.
Now when it comes to practical matters like arranging for a conference or anything like that,
நடைமுறை காரியங்களாக இருக்கக்கூடிய இந்த கான்ஃபரன்ஸ் ஒழுங்குகள், இதற்குரிய ஆயத்தங்கள் என்பதை குறித்து பேசும் பொழுது,
there I find in all of our churches a great willingness on the part of brothers to sacrifice time and sleep and energy and everything in order to help in every way possible.
எல்லா விதத்திலேயும் உதவி செய்யும்படியாக சகோதரர்கள் எவ்வளவோ தியாகம் செய்து அதற்காக அதிகமாய் உழைக்கிறார்கள், ஈடுபடுகிறார்கள்,
சோ
ஆயத்த வேலைகளை பொறுப்பெடுக்கிறார்கள்.
And also in giving money what they have earned for the work of the Lord.
தேவனுடைய ஊழியத்திற்கென்று தாங்கள் சம்பாதித்த பணத்தை தியாகமாய் கொடுப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறார்கள்.
In all that we are great examples.
இந்த பகுதிகளிலே நாம் பெரிய உதாரணங்களாய் மாதிரிகளாய் இருக்கிறோம்.
I don't devalue that. I think it's very good.
அது மிகவும் நல்லது தான் என்று நான் சொல்கிறேன்.
In giving, in hard work, practical work,
நடைமுறை காரியங்களிலே கொடுப்பதிலே, கடினமாய் உழைப்பதிலே நாம் மாதிரிகளாய் இருக்கிறோம், அதிலே சந்தேகமே இல்லை.
All of our churches, especially Tamilnadu.
எல்லா சபைகளிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே அதிகமாய் பார்க்கிறோம்.
That's a great example.
அது ஒரு பெரிய நல்ல மாதிரியாக இருக்கிறது.
But those are jobs that even unbelievers can do.
ஆனால் இந்த விதமான வேலைகளையும் பணிகளையும் அவிசுவாசிகள் கூட செய்ய முடியும்.
Supposing the brothers don't do all the practical arrangements for a conference, we can ask unbelievers to do it and pay them for it.
உதாரணமாக இப்படிப்பட்ட நடைமுறை பணிகளுக்கெல்லாம் சகோதரர்கள் வேலை செய்வதற்கு நேரம் இல்லையோ, மனமில்லையோ, அப்படி இருந்தால் அவிசுவாசிகளுக்கு நாம் கூலி கொடுத்து இந்த வேலைகளை செய்ய சொல்லலாம்.
But there's certain jobs in the church we can never ask an unbeliever to do.
ஆனால் சபையில சில பணிகள் இருக்கிறது, ஒரு காலம் நாம் அவிசுவாசிகளை செய்யும்படியாக கேட்க முடியாது.
Ministry of the word.
தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஊழியம்.
And taking spiritual responsibility to shepherd young believers.
ஆவிக்குரிய பொறுப்பு, மேய்ப்பர்களாக எடுக்கக்கூடிய பொறுப்புகள், ஆவிக்குரிய தலைவர்கள்.
There are such great needs in these two areas especially.
குறிப்பாக இந்த நான் கூறிய அந்த இரண்டு பகுதிகளிலே மிகப்பெரிய தேவை இருக்கிறதை நான் உணர்கிறேன்.
One is ministering God's word.
ஒன்று தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஊழியம்.
I don't mean just getting up and wasting people's time by saying so many unnecessary things.
தேவையில்லாத உபயோகமில்லாத காரியங்களை எழுந்து நின்று பேசி நேரத்தை போக்கக்கூடிய அந்த காரியத்தை குறித்து நான் சொல்லவில்லை.
So many people have a lust to get up and preach.
அநேகருக்கு எழுந்து நின்று பிரசங்கிக்கக்கூடிய இச்சை இருக்கிறது.
And many people do.
அநேகர் செய்யவும் செய்கிறார்கள்.
But they don't say what is edifying to people.
ஆனால் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை அவர்களால் சொல்ல முடிவதில்லை.
Because to say something edifying, we must have spent time studying God's word and getting to know God personally.
அப்படி நாம் பக்தி விருத்தி அடையக்கூடிய விதத்திலே வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால், வேத வார்த்தையை படிப்பதில் அதிக நேரத்தை செலுத்த வேண்டும், தேவனை தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்க வேண்டும்.
The second area is the area of shepherding and caring for younger believers.
இரண்டாவது பகுதியிலே நாம் பார்க்கிறது என்னவென்றால், மெய்ப்பன் என்கிற ஒரு வேலையை செய்ய வேண்டும். அதாவது வாலிபர்கள், இளைய மக்களுக்கு ஒரு மெய்ப்பன் போன்ற பணியை செய்வது.
Now you don't have to be a elder in order to be a shepherd of others.
மற்றவர்களுக்கு மெய்ப்பனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு மூப்பராகத்தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதல்ல.
No, you can have a care for younger believers even if you're not an elder.
நீங்கள் ஒரு மூப்பர் இல்லாவிட்டாலும் நீங்கள் நிறைய விசுவாசிகளை பொறுப்படுத்தி அவர்களை கவனித்து விசாரிக்க முடியும்.
In fact, an elder cannot take responsibility for too many people.
மூப்பருக்கு அதிகமான மக்கள் மீது பொறுப்பெடுப்பது கடினமாயிருக்கும்.
When you look at Jesus example, he cared only for 12 people.
இயேசு மாதிரியை நாம் எடுப்போமானால் அவரால் 12 பேருக்கு தான் பொறுப்பெடுக்க முடிந்தது.
He was the perfect shepherd.
அவர் ஒரு பூர்ண மேய்ப்பராக இருந்தார்.
And he showed that really you can only shepherd about 12 people.
உண்மையாலுமே திறம்பட மேய்ப்பருடைய பணியை செய்ய வேண்டுமானால் ஒரு 12 பேருக்கு தான் நீங்கள் மேய்ப்பராக பொறுப்பெடுக்க முடியும்.
So if a church has got only 12 brothers, that's fine, you can have one elder.
ஒரு சபையிலே 12 விசுவாசிகள் தான் இருக்கிறார்கள் என்றால் அந்த 12 பேருக்கு மூப்பராக இருக்க நீங்கள் பொறுப்பெடுக்கலாம்.
And those 12 brothers can shepherd their wives, so you have 12 families, you can have one church, one
அந்த
elder.
12 சகோதரர்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு மேய்ப்பராக இருக்க முடியும். ஆகவே சகோதரர் அந்த மூப்பராக இருக்கிற 12 பேரை பொறுப்பெடுத்தால் போதும். மொத்தம் 14 குடும்பங்கள் இருக்கு, 12 குடும்பங்கள் இருக்கிறது.
If those 12 brothers are willing to shepherd their wives, then you need only one elder there.
அந்த 12 சகோதரர்களும் தங்களுடைய மனைவிமார்களை மேய்ப்பதற்குரிய பராமரிக்கக்கூடிய பொறுப்பை எடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்பார்களே, ஆனால் ஒரு மூப்பர் போதும்.
And he must shepherd his children also.
மனைவியோடு கூட தன்னுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கும் அந்த சகோதரன் மேய்ப்பனாக இருக்க வேண்டும்.
But many brothers are not good shepherds to their families.
ஆனால் நாம் காண்கிறது என்னவென்றால் அநேக சகோதரர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு நல்ல ஒரு மேய்ப்பராக இருக்க முடிவதில்லை.
What does it mean to be a good shepherd?
ஒரு நல்ல மேய்ப்பராக இருப்பது என்றால் என்ன பொருள்?
If you want to know the type of shepherd you should be to your family.
எந்த விதமான மேய்ப்பனாய் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால்
You read Psalm 23.
சங்கீதம் 23-ஐ நீங்கள் வாசியுங்கள்.
This is a picture of a shepherd.
மேய்ப்பனுடைய ஒரு படமானது அழகாக இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது.
So instead of reading the Lord is my shepherd,
இங்கே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று வாசிப்பதற்கு பதிலாக
Here is a wife saying, my husband is my shepherd.
இங்கே மனைவி இப்படி சொல்கிறாள் என்று நாம் வாசிக்கலாம். மனைவி சொல்கிறாள், என் கணவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார்.
So I don't lack anything.
ஆகவே நான் தாழ்ச்சி அடைவதில்லை.
My husband makes me to lie down in pleasant places and encourages me.
என் கணவரனை புல் இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்ல கொண்டு போய்விடுகிறார். என் ஆத்துமாவை என் கணவர் தேற்றுகிறார்.
Guides me.
அவர்
என்னை
வழி நடத்துகிறார்.
And if I walk into fearful situations, verse 4, I'm not afraid because he's there.
நான் பயப்படக்கூடிய சூழ்நிலையிலே நடந்தாலும் என்னுடைய கணவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே நான் பயப்பட தேவையில்லை.
And with such a shepherd, I will only experience verse 6, goodness and loving kindness all the days of my life.
அப்படி ஒரு மேய்ப்பன் எனக்கு இருக்கும் பொழுது நான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்ல முடியும்.
That should be the testimony of your wife if you are a good shepherd as a husband.
கணவனா இருக்கக்கூடிய நீங்கள் மனைவிக்கு நல்ல ஒரு மேய்ப்பனாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த 23 சங்கீதம் தான் உங்கள் மனைவி உங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கும்.
And your children should be able to say.
பிள்ளைகளும் இதே போல சொல்ல வேண்டும்.
My father is my shepherd.
என்னுடைய அப்பா எனக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார்.
So I don't lack anything.
ஆகவே எனக்கு எந்த குறையும் இல்லை.
Because he encourages me and
அவர் என்னை தேற்றுகிறார்.
Leads me in paths of righteousness.
என்னை நீதியின் பாதையிலே எங்க அப்பா என்னை நடத்துகிறார்.
Protects me from all fear.
எல்லா விதமான பயத்திலிருந்தும் என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றுகிறார்.
And goodness and loving kindness are always there with me.
என்னோடு கூட எப்பொழுதுமே நன்மையும் கிருபையும் தொடர்ந்து என்னோடு கூட இருக்கிறது.
When there is a man in a house,
ஒரு குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கும் பொழுது
it's a tremendous responsibility to be a father and a husband.
ஒரு தகப்பனாய் இருப்பது என்பதும் ஒரு கணவனாய் இருப்பது என்பதும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது.
And if you can do that with God's help,
தேவனுடைய உதவியோடு கூட நீங்கள் இதை திறம்பட செய்வீர்களானால்,
then you will be prepared to do that for many younger brothers in the church.
நீங்கள் சபையில் உள்ள இளைய சகோதரர்களுக்கு அதுபோல நீங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு.
Whatever your age is, even if you are 16 years old,
உங்களுக்கு எந்த வயதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 16 வயது தான் இருக்கிறது என்று சொல்லலாம்.
There are some boys in your church who are younger than you.
உங்களை காட்டிலும் வயதிலே குறைவானவர்கள் பையன்மார்கள் உங்கள் சபையில் இருக்கிறார்கள்.
There are 7-year-old boys and 8-year-old boys.
7 வயது பையன் இருக்கிறான், 8 வயது பையன் இருக்கிறான்.
Who's going to encourage them and lead them to Christ?
அவர்களை யார் உற்சாகப்படுத்தி கிறிஸ்துவண்டை வழிநடத்த போவது?
You can't leave it all to the elders.
எல்லா பொறுப்புகளையும் எல்லா வேலைகளையும் மூப்பரிடத்திலேயே நீங்க விட்டுவிட முடியுமா?
You may have a church of 100 people with 2 elders. How can the elders do everything?
ஒரு சபையில 100 பேர் இருக்கிறார்கள், இரண்டே மூப்பர்கள் தான் இருக்கிறார்கள். அந்த இரண்டு மூப்பர்கள் எப்படி எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி செய்ய முடியும்?
You got to help them.
நீங்கள் தான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்.
See, like in a large family.
ஒரு பெரிய குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம்.
I once visited a home in Europe which had about 15 children.
ஒருமுறை நான் ஐரோப்பா நாட்டுக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அந்த குடும்பத்திலே 15 பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
And you would have thought that the mother would be a nervous wreck having 15 children in the house.
15 பிள்ளைகளை வைத்து தாய் படாத பாடு படுகிறார்கள். அவருடைய மண்டையை பீத்துக் கொள்ளலாம் போல இருக்கும் என்று நீங்கள் எண்ணலாம்.
No.
இல்லை.
The mother was sat there like a queen doing nothing.
அங்கே பார்த்தீங்கன்னா தாய் ஒரு ராணியை போல ராஜாத்தியை போல நாற்காலியிலே சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Some daughter is doing the cooking.
ஒரு சில மகள்கள் சமையல் பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள்.
Another daughter is doing the washing.
இன்னொரு மகள் துவைக்கிற பொறுப்பெடுத்துக்
கொண்டார்கள். இன்னும்
சில மகள்கள் வீடை சுத்தம் பண்ணுகிற பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள்.
The boys are working and earning and supporting the house.
பையன்மார்கள் நன்றாக வேலை செய்து சம்பாதித்து வீட்டை தாங்குகிறார்கள்.
And the father and mother are sitting like queens. They have nothing to do.
அங்கே பார்த்தால் அப்பா அம்மா ராஜா ராணியை போல சாகசமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டியதற்கு வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை.
I have seen mothers with 2-3 children who are like nervous wrecks.
அதே சமயத்தில் இன்னொரு காரியத்தை நான் பார்த்திருக்கேன். 2-3 பிள்ளைகள்லாம் இருக்கும், அந்த தாய் படாத பாடு பட்டு கொண்டிருப்பாள்.
Because the children are lazy.
ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் சோம்பேறிகளா இருக்காங்க.
So that other first family, they trained their children well to do jobs in the house so that all the burden is not on the father and mother.
அங்கே முதலிலே நான் சொன்ன குடும்பத்திலே ஆரம்ப காலங்களிலே பிள்ளை ஒவ்வொரு பொறுப்பையும் எடுப்பதற்கு நன்றாக தாயும் தகப்பனும் பயிற்சி கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள்.
I remember that picture and I say that is how a church should be.
நான் இந்த குடும்பத்தை நினைவு கூறும் பொழுதெல்லாம் நம்முடைய சபையும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசை கொள்வதுண்டு.
There are two elders, they are like father and mother.
இரண்டு மூப்பர்கள் இருக்கிறார்கள், தகப்பனையும் தாயும் போல.
But if each person in that church as they have grown up begins to take more and more responsibility for their younger ones,
ange valarndu kondu varakudiya ovvoru sagodharanum thannai kaattalum vayadile kuraiva irukkiravulukku poruppu edukka kattukondal.
See, like the older girls in that family will bathe the smaller children.
Sila kudumbangalile valarndha pen pillaigal thangude thangaigalukku thambigalukku kulipaattuvargal.
The father and mother don't have to do it.
Appa amma adai seiya thevillai.
So if we take different responsibilities in the church, it relieves the burden of the elders.
Agave vyathyasamana porupugalai naam edukkumbodhu mooparulukku irukkakoodiya porupilirundhu avargalai naam vidudhai aakki vidukrom.
But think if the older girls and boys don't do anything, they just sit there and watch television or read books or something like that.
Valarndha pilligal eppozhudhu paathalum ukkarndhukondu TV paarpadhu alladhu kadhai puthagam padippadhu alladhu ukkarndhukondu paraku paathukondrundal
father and mother have to run around doing everything.
Appa amma than angeyum ingeyum odi ella velaiyum kavanikka vendirukkirathu.
There's something wrong.
அப்படியானால் ஏதோ தவறு இருக்கிறது.
I remember in our church in Bangalore.
பெங்களூர்லே நம்முடைய சபையை நான் எண்ணி பார்க்கிறேன்.
I told people from the beginning we are not like a Pentecostal church.
ஆரம்பத்திலிருந்தே நான் என்னுடைய சபையினருக்கு சொல்லியிருக்கேன், நாம் ஒரு பெந்தகோச சபை போல இல்லை.
I am not your pastor.
நான் உங்களுடைய பாஸ்டர் கிடையாது.
I am not going to come for monthly visits to your house to drink tea and eat biscuits and encourage you.
மாதந்தோறும் உங்கள் வீடு சந்தித்து பிஸ்கட்டை சாப்பிட்டு விட்டு காபியை குடித்து விட்டு நான் போவதற்கு ஒரு பாஸ்டர் அல்ல என்று
சொல்லிவிட்டேன்.
நீங்கள் வியாதிப்பட்டால் என்னை தயவு செய்து கூப்பிட
வேண்டாம்.
அங்கே மற்ற சகோதரர்கள் இருக்கிறார்கள்.
I remember one brother told me,
ஒரு சகோதரர் என்ற சொன்னது ஞாபகம் வருகிறது.
Some years later,
பல ஆண்டுகள் கழித்து, சில ஆண்டுகள் கழித்து,
you know, who had not understood our ways, who came recently to the church.
சமீபத்திலே தான் சபைக்கு அப்பொழுது வந்திருந்தார். நம்முடைய சபையினுடைய காரியங்கள் எல்லாம் அவர் விளங்கிக் கொள்ளவில்லை.
So he said, brother Jack, you have not visited my house for 1 year.
ஒரு வருஷம் ஆச்சு பிரதர் ஜாக், இன்னும் நீங்க எங்க வீட்டுக்கு வரவே இல்லையே, நீங்க வீடு சந்திக்கவே இல்லையே என்று கேட்டார்.
I said you did not visit my house for 1 year also.
நானும் சொன்னேன், ஒரு வருஷமாக நீங்களும் என்னுடைய வீட்டை வந்து பார்க்கவில்லை சந்திக்கவில்லை என்று சொன்னேன்.
I said I'm not your pastor and you're not my pastor.
நானும் உங்களுடைய பாஸ்டர் கிடையாது, நீங்களும் என்னுடைய பாஸ்டர் கிடையாது.
I'm your brother.
நான் உங்களுடைய சகோதரன்.
And you're my brother.
நீங்களும் என்னுடைய சகோதரன்.
So we have to care for one another.
ஆகவே நாம் ஒருவரையொருவர் பராமரிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும்.
If you want a pastor to come and visit you and encourage and you know sit and treat you like a baby, you must join some Pentecostal church, not this church.
மாதந்தோறும் அல்லது அவ்வப்பொழுது பாஸ்டர் உங்களை வீட்டுக்கு வந்து உங்களை விசாரித்து ஜெபித்து அவங்களை பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த சபையில இருக்க கூடாது, நீங்கள் பெந்தகோஸ்த சபையில சேர்ந்து விடுங்கள்.
Here everybody has got to work, everybody is a brother.
இங்கே ஒவ்வொருவரும் சகோதரர், ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு.
We don't have any pastors.
உங்களுக்கு யாரும் பாஸ்டர் கிடையாது.
We have those who are willing to take responsibility like father and mother.
தகப்பனை தாயை போல பொறுப்பெடுப்பதற்கு மனமுள்ளவர்களை.
What's the difference between a pastor and a father and mother?
ஒரு பாஸ்டருக்கும் ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன வித்தியாசம்?
Pastor is paid, father and mother is not paid.
பாஸ்டருக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது, தகப்பனுக்கும் தாய்க்கும் சம்பளம் கிடையாது.
Your leaders are not paid.
உங்களுடைய தலைவர்களுக்கெல்லாம் சம்பளம் இல்லை.
They sacrifice to serve the children.
பிள்ளைகளுக்கு பணி செய்வதற்காக தங்களை தியாகம் செய்கிறார்கள்.
So it's a great help to them if all the children in the family grow up to take some responsibility.
ஆகவே ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுமே வளர வளர வெவ்வேறு பொறுப்புகளை எடுக்க கற்றுக்கொண்டால் அது எவ்வளவு அற்புதமான ஒரு குடும்பமா இருக்கும்.
So it shouldn't I realize that small babies, those who are newly come to the church, naturally they are like small babies, they can't do anything in a home.
புதிதாய் சபைக்கு வருகிறவர்கள் குடும்பத்திலே புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல இருக்கிறார்கள். அவர்கள் எந்த பொறுப்புகளையும் எடுத்து செய்ய முடியாது, பணிகளை செய்ய முடியாது.
They need special care.
அவர்களுக்கு விசேஷித்த கவனம் தேவை.
But if you've been in a church for 4 or 5 years,
ஆனால் நீங்கள் 4-5 ஆண்டுகள் சபையில் இருந்திருக்கிறீர்கள் என்றால்,
and you are not taking any responsibility there,
எந்த பொறுப்பையும் நீங்கள் சபையில் எடுக்கவில்லை என்று சொன்னால்,
I think you should be ashamed of yourself.
நீங்கள் உங்களை குறித்து வெட்கப்பட வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன்.
You say nobody told me to do anything.
என்ன இதை செய்யுங்க அதை செய்யுங்க யாருமே என்கிட்ட சொல்லலையே என்று சொல்கிறீர்களா?
No, but you can go and volunteer and say, is there anything I can do?
நான் ஏதாவது செய்யட்டுமா என்று சொல்ல நீங்களே மனமும் வந்து ஒரு தொண்டனாக வந்து கேட்கலாமே.
We can't, maybe you're not able to preach.
ஒருவேளை உங்களால பிரசங்கிக்க முடியாமல் இருக்கலாம்.
I tell people in CFC,
CFC Bangalore, உள்ள சபையில CFC நான் மக்களுக்கு சொல்கிறேன்,
I say there are certain jobs for which you don't need any qualification.
சில வேலைகள் இருக்கிறது, அந்த வேலைகளை செய்வதற்கு எந்த ஒரு தகுதியோ பட்டமோ தேவையில்லை.
For example, to clean the toilets, anybody can do that.
கழிவறை சுத்தம் செய்கிற ஒரு பொறுப்பு யார் வேண்டுமானாலும் செய்யலாம்.
I've done it in Bangalore myself.
பெங்களூர்ல நானே அந்த பணியை செய்திருக்கிறேன்.
Why can't you do it? Why can't you do it?
ஏன் நீங்கள் அதை செய்யக்கூடாது?
So when you do small things, God will lead you to bigger things.
சிறு சிறு காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் பெரிய காரியங்களுக்கு உங்களை வழி நடத்துகிறார்.
And the main thing is, I believe in our church is needed, is for people who have a shepherd heart for those who are younger than them.
ஆகவே பிரதானமான தேவை நம்முடைய சபையில் என்னவென்றால், தங்களை காட்டும் இளையவர்களுக்கு மேய்ப்பன் என்கிற பொறுப்பு எடுக்கக்கூடிய சகோதரர்கள் தேவை.
You know, I want to encourage all of you to look at your church and look at all the people who are younger than you in the Lord.
ஆகவே நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், உங்கள் சபையை அப்படியே ஏறிட்டு பாருங்கள். உங்களை காட்டிலும் ஆண்டவருக்குள்ளாக இளையவர்கள் யார் என்று நீங்கள் பாருங்கள்.
Maybe younger in age and younger in Christ.
வயதிலே குறைந்தவர்களாயும் கிறிஸ்துவுக்குள்ளாக அப்பொழுதுதான் வந்தவர்களாகவும் இருக்கலாம்.
And ask God to try and help you to be friendly with some of them.
அவர்களிலே ஒரு சிலரோடு கூட, ஆண்டவரே இப்படியாவது நான் சிநேகத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டுமே என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள்.
Don't go preaching to them.
நேரடியாக அவர்களிடத்தில் போய் பிரசங்க வேண்டாம்.
Make friends with them.
அவர்களோடு கூட சிநேகிதர்களாய் மாறிவிடுங்க.
And once you make friends with them, then they'll be able to listen to you much more.
அவர்களிடத்திலே நீங்கள் சிநேகிதர்களாய் மாறிவிட்டால், அதற்கு பிறகு நீங்கள் சொல்லுவதை அவர்கள் கேட்பதற்கு இன்னும் ஆவலாய் மாறிவிடுவார்கள்.
When you talk to children, talk about the things that interest those children.
பிள்ளைகளிடத்திலே பேசும்பொழுது பிள்ளைகளுக்கு என்ன விருப்பமா இருக்குமோ, சுவாரஸ்யமா இருக்குமோ அதை பேசுங்கள்.
And become friendly with them.
அந்த பிள்ளைகளோடு கூட நண்பர்களாய் மாறிவிடுங்கள்.
When I talk to children,
நான் பிள்ளைகளிடத்திலே பேசும்பொழுது,
you know what I talk about?
நான் என்ன பேசுறேன் தெரியுமா?
Cricket scores.
Cricket score பத்தி பேசுவேன். கிரிக்கெட்ல யார் ஜெயிச்சான்.
I am not interested who is winning and who is losing. A lot of cricket, and every day in the cricket nowadays,
ஒவ்வொரு நாளும் இப்ப பாத்தீங்கன்னா 2020 அது நிறைய மேட்ச் நடந்துகிட்டே இருக்கு. யாரு ஜெயிக்கிற யாரு தோக்கறான்லாம் எனக்கு கவலை இல்லை.
When I was young, I used to play it, but I don't have time to read all that now.
நான் இளைஞனா இருந்தபொழுது கிரிக்கெட் விளையாடினேன், ஆனால் இப்பொழுதெல்லாம் எனக்கு அதற்கு நேரம் இல்லை.
But I read a little thing so that I have some information I can talk to younger people.
சிறு வாலிபர்களிடத்திலே அல்லது இளைஞர்களிடத்திலே பேசுவதற்கென்றே நான் செய்தித்தாளை படித்து ஒரு சில தகவல்களை சேகரித்துக் கொள்வேன்.
Then I can talk to them about that.
பிறகு அந்த பிள்ளைகளோடு கூட பேசும்பொழுது நான் படித்த சேர்ந்த தகவல்களை குறித்து பரிமாற்றம் செய்வேன்.
They realize that I want to be their friend.
அவர்கள் பரவாயில்லை, நம்ம கூட நெருங்கி வருகிறார் என்று அவர்கள் உணர்வார்கள்.
And then they will listen to me when I speak God's word later.
அதற்கு பிறகு நான் அவளோடு கூட தேவனுடைய வார்த்தையை பேசும்பொழுது அப்பொழுதும் அதை கவனிப்பார்கள்.
Or sometimes when I go to a home,
சில சமயத்தில் ஒரு வீட்டுக்கு நான் போகும்போது,
I talk to the children and I say, what did you study in school last week?
போன வாரம் ஸ்கூல்ல என்ன படிச்ச, என்ன டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க என்று கேட்பேன்.
Different subjects they may say something.
சில சமயத்தில் வித்தியாசமான பாடங்கள் எல்லாம் சொல்லுவாங்க.
And if they are smaller classes, I also know something about that. I can talk to them about that.
சின்ன வகுப்பு பிள்ளைங்கன்னா எனக்கும் அந்த பாடம் என்னன்னு தெரியும், அந்த பாடத்தை குறித்து நானும் பேசுவேன்.
And like that I can become their friends.
இப்படி நான் பேசும்பொழுது அவர்களுக்கு நான் நண்பனாய்
மாறிவிடுவேன்.
பூகோளத்தை பற்றியும் கணிதத்தை பற்றியும் பேசி அவர்களோடு கூட நான் நண்பனாய் மாறிவிடுவேன்.
That is Jesus way.
இதுதான் இயேசுனுடைய வழி.
When the woman of Samaria came, he said, "Give me some water."
சமாரிய ஸ்திரீ வந்த பொழுது இயேசு எப்படி பேச ஆரம்பித்தார்? எனக்கு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் தா என்று கேட்டார்.
So that's the way to begin.
இப்படி தான் நாம் ஆரம்பிக்க வேண்டும்.
So I want to encourage all of you to try and be friends with people in younger people in your church.
ஆகவே உங்கள் சபையிலே உங்களை காட்டும் இளையவர்களிடத்திலே நீங்கள் அப்படியே நண்பர்களாய் மாறி விடுங்கள்.
And then gradually you can lead them to a godly life.
பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவர்களை தேவ பக்தியுள்ள வாழ்க்கைக்குள்ள நடத்த முடியும்.
And that will lift the burden so much from your elders in your church.
அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய மூப்பர்கள் மீது இருக்கக்கூடிய எவ்வளவு பாரத்தை நீங்கள் இறக்கி வைக்கிறவர்களாய் இருப்பீர்கள்.
You know, the Bible says in 1 Corinthians and 11,
1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது.
I don't know whether you know this.
நீங்கள் இதை அறிந்திருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
But it says here in verse 3,
3 வசனத்திலே பார்க்கிறோம்,
Christ is the head of every man and man is the head of a woman.
ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான்.
What does that mean?
என்னுடைய பொருள் என்ன, அர்த்தம் என்ன?
What does the head do?
தலை என்ன செய்கிறது?
The rest of the body.
மீதியுள்ள சரீரத்திற்கு அந்த தலை செய்கிற பணி என்ன?
One thing the head controls every part of the body, tells it what to do.
தலை செய்கிற ஒரு பணி என்னவென்றால் ஒவ்வொரு அவயத்தையும் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று கட்டுப்படுத்துகிறது.
That is one side.
அது ஒரு பக்கம்.
The other side is the head cares for every part of the body.
இன்னொரு பகுதி என்னவென்றால் சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியையும் அந்த தலை பொறுப்படுத்திக் கொள்கிறது அல்லது அதற்காக
கரிசனைப்படுகிறது.
வயிற்றுலை வந்தாலும் சரி அல்லது கையிலே வலி வந்தாலும் சரி உடனடியாக இந்த தலையானது மூளையானது மற்ற அவயவங்களுக்கெல்லாம் இதை எப்படி பராமரிப்பது எப்படி அதை தீர்ப்பது என்று சொல்லி அதை
ஒழுங்குபடுத்துகிறது.
ஆகவே நாம் என்ன சொல்லலாம் என்றால் தலைக்கு ரெண்டு பிரதானமான பணிகள் இருக்கிறது.
One is to control all the actions of the body and tell it what to do.
ஒன்று எல்லா சரீரத்தின் அவயங்களுக்கும் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற கட்டளையை பணிக்கிறது.
The other is to care for any injury or hurt or any need any part of the body has.
இன்னொரு பணி என்னவென்றால் அவயவங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அல்லது ஏதாவது புண்பட்டு விட்டதா வலி ஏற்பட்டு விட்டதா என்று பார்த்து அதற்கு உரிய காரியங்களை செய்கிறது.
Now we see this very clearly in our relationship with children.
பிள்ளைகளோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய உறவிலே நாம் இதை பார்க்கிறோம்.
You know, small children cannot even go out on the road on their own.
சின்ன பிள்ளைகள் தாங்களாகவே சாலையிலே கடக்க முடியாது, சாலையிலே போக முடியாது.
We have to teach them what to do, what not to do.
என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம்.
But we also care for them if they are injured or hurt or sick.
அதே சமயத்திலே பிள்ளைகளுக்கு வியாதி வந்து விட்டதோ அல்லது அடிபட்டு விட்டதோ நாம் அவர்களை பராமரித்துக் கொள்கிறோம், அதுக்கு சிகிச்சை கொடுக்கிறோம்.
Now in the same way,
அதே விதமாக
a man is to be the head of his wife in the same way.
அதே விதமாக ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு தலையா இருக்க வேண்டும்.
You've got to be the head of your home, running, be controlling matters in your home.
குடும்பத்துக்கு தலையா இருக்க வேண்டும், குடும்பத்தினுடைய காரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும்.
But also caring for the needs and problems your wife may have.
அதே சமயத்தில் உங்களுடைய மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது வியாதிகள் வந்துவிட்டால் அதற்காக நீங்கள் கரிசனை உள்ளவர்களாய் பராமரிக்க வேண்டும்.
I know that if your wife has cancer or something, you will take her to the hospital. You'll do that.
மனைவிக்கு கேன்சர் வந்துவிட்டது என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்வீர்கள், அது எனக்கு தெரியும்.
Even when she is not sick,
வியாதி இல்லாத பட்சத்திலையும்
there can be other needs that your wife may have.
மனைவிக்கு பலவிதமான பிற தேவைகள் இருக்கலாம்.
She may feel lonely.
தனிமை என்ற உணர்வினாலே பாதிக்கப்பட்டிருக்கலாம்.
Just trapped inside the four walls of a small house.
ஒரு சின்ன வீட்டிலே நான்கு சுவர்களுக்கு இடையிலே அகப்பட்டு கொண்டு தனியாக இருந்திருக்கலாம், வெளியே எங்கும் போகாமல்.
We who are men sometimes don't realize that.
மனிதர்கள் ஆண்களா இருக்கிற நாம் அநேக சமயத்தில் அதை உணராமல் இருக்கலாம்.
See, we go out and work and meet so many people and that itself is a variety for us in our daily life.
வேலைக்கு செல்கிறோம், அங்கே பலவிதமான மக்களை பார்க்கிறோம், பலவிதமான காரியங்களை பேசுகிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு பல நிறங்களையும் பல வேறுபாடுகளையும் நமக்கு கொடுக்கிறது, எல்லா காரியமும் ஈடுபட்டிருக்கிறோம்.
But compare that with your wife's, how she spends the whole day.
ஆனால் உங்களுடைய மனைவி எப்படி தான் ஒரு நாள் முழுவதும் செலவழிக்கிறாள் என்று ஒப்பிட்டு பாருங்கள்.
Small children.
சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
She doesn't see anybody but those small children for the whole day.
நாள் முழுவதுமா இந்த சிறு பிள்ளைகளை காட்டிலும் வேறு யாரையும் பார்ப்பதே இல்லை.
And she is like trapped inside a prison of four walls, which is your house.
நான்கு சுவர் கொண்ட ஒரு சிறையிலே அடைபட்டது போல உங்கள் வீட்டுக்குள்ளாகவே அடைந்து கிடக்கிறார்.
And inside that prison there is one child is asking this, another child, and it is Tremendous job the wife.
சிறைச்சாலை போல இருக்கக்கூடிய அந்த சிறு அறையிலே ஒரு பிள்ளை இதை தாமா என்று கேட்கிறது, அடுத்த பிள்ளை வீல் என்று கத்துகிறது. பெரிய ஒரு பொறுப்பு.
And when we come home,
நாம் வீட்டுக்கு வரும்பொழுது,
we think the wife has done nothing the whole day.
அவள் என்ன சும்மா வீட்டில தானே இருந்தாள், ஒன்றுமே செய்யவில்லை என்று நாம் எண்ணலாம்.
We need to understand that that can be a big problem. Some wives feel I'm just locked in a prison the whole day, every day after day after day, year after year after year.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மாதந்தோறும் வருஷந்தோறும் ஒரு சிறைச்சாலைக்குள்ளே அடைபட்டு இருக்கிறது போலவே நான் வீட்டுக்குள்ளேயே அடைந்து இருக்கிறேனே, அதுவே அவர்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கலாம்.
A good husband will try to understand the loneliness and the difficulty of his wife.
ஒரு நல்ல கணவன் தன்னுடைய மனைவியினுடைய தனிமையை நன்றாக புரிந்து கொள்வான், மனைவியுடைய கஷ்டங்கள் என்ன என்பதை உணர்ந்து கொள்வார்.
The same way a good father must be friend with his children.
அதே போல நல்ல அப்பாவா இருக்கக்கூடிய தகப்பனா இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட நண்பர்களாய் மாறிவிட வேண்டும்.
See, unfortunately in India we don't have that image of a father.
துரதிருஷ்டவதமாக இந்தியாவிலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் தகப்பனிடத்திலே பார்க்கறதில்லை, பார்க்க முடியவில்லை.
See, we've got the picture in India from old generations of a father who is to be respected.
அப்பா என்று சொன்னால் அவருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிறதான நம்முடைய பழைய கலாச்சாரத்திலிருந்து நாம் அதை பெற்றுக்கொண்டோம். பல தலைமுறைக்கு முன்பதாக இருந்து
In many cultures they go down and touch the father's feet.
அநேக கலாச்சாரத்திலே மகன் என்று சொன்னால் அப்பாவுடைய காலிலே விழ வேண்டும் என்று சொல்லி காலை தொட்டு கும்பிடுவார்.
The father is someone to be respected and little distant from the children.
அப்பானா பயப்படுவாங்க. அப்பாவுக்கு மகனுக்கு பார்த்தால் பெரிய ஒரு இடைவெளி எப்பொழுதும் காணப்படும்.
And you know we don't go to our you don't in our in the older generation and all nobody went to their fathers if they had a sexual problem.
பழைய தலைமுறையிலே நாம் பார்க்கிறோம் பிள்ளைகளுக்கு பாலியல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படு இருக்குது என்று சொன்னால் தகப்பனிடத்திலே வழக்கமாய் போக மாட்டார்கள்.
All men, all young men when they come to 13 14 15 and all they begin to have some sexual problems.
எல்லா ஆண்களுக்கும் 13 14 15 வயது வரும்பொழுது பாலியல் தொடர்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது.
Begin to have so many thoughts and questions.
ஏன் இது இப்படி, ஏன் அது அப்படி என்று சொல்லி பலவிதமான கேள்விகள் அவருடைய மனதுக்குள்ளாக எழும்புகிறது.
That's true of all of us.
நம் எல்லாருடைய விஷயத்திலேயும் இது உண்மை.
Then gradually you get into your teenage years you begin to develop bad sexual habits.
பதின் பருவத்துக்குள்ளாக நுழையும் பொழுது கெட்ட பாலியல் பழக்க வழக்கங்களை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள்.
You don't know what to do.
என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியவில்லை.
And so where do you get all your information from?
ஆகவே இப்பொழுது உங்களுடைய தகவல்களை எல்லாம் எங்கிருந்து பெற போகிறீர்கள்?
On this subject.
இந்த குறிப்பிட்ட பாடத்திலே.
From your friends in school.
அந்த உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய கல்லூரியிலேயோ பள்ளியிலேயோ உள்ள மற்ற நண்பர்களிடத்திலிருந்து தான் தகவல்களை பெற போகிறார்கள்.
In the neighborhood.
அல்லது பக்கத்து விட்டு பையன்மார்களிடத்திலிருந்து தகவல்களை பெற போகிறார்கள்.
How many of you when you were 15 16 years old went to your father and talked about your sexual problems with him?
உங்களிலே எத்தனை பேர் 15 வயதா இருக்கும்பொழுது 16 வயதா இருக்கும்பொழுது பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளை குறித்து தகப்பனோடு கூட நீங்கள் அளவளாவினீர்கள், பேசினீர்கள்?
I didn't do it.
நான் அதை செய்யவில்லை.
You didn't do it.
நீங்கள் அதை செய்யவில்லை.
Because we say father is not a friend, he is somebody to be respected like God.
அப்பா என்று சொன்னால் அவர் ஒரு நண்பர் அல்ல, அவர் தேவனை போல நாம் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள் என்று தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம்.
We have to change that image in the next generation.
அடுத்த தலைமுறையிலாவது நாம் இப்படிப்பட்ட ஒரு சித்திரத்தை நாம் மாற்ற வேண்டும், இப்படிப்பட்ட நிலைமையை மாற்ற வேண்டும்.
God is a father.
தேவன் நல்ல தகப்பன்.
But he is also a friend.
அதே சமயத்தில் அவர் நமக்கு நல்ல நண்பர்.
You know, even though he is a father, he is the perfect father.
அவர் தகப்பனா இருந்தாலும் கூட அவர் ஒரு பூரண பிதாவாக தகப்பனாக இருக்கிறார்.
I can go to him with any problem.
எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் அவரிடத்திலே போகலாம்.
Even if the worst possible thing I can go and tell him, father, see I'm having this particular problem.
மிக மோசமான பிரச்சனையில நான் மாட்டிக்கொண்டாலும் என்னுடைய அப்பா வந்ததிலே போய் தகப்பனிடத்திலே போய் பிதாவே தகப்பனே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று நான் தேவனிடத்திலே போகலாம்.
Don't you think as fathers we should be like that to our own children?
தகப்பன இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணவில்லையா?
Our children respect us but feel free to talk to us about everything.
அப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து நம்மிடத்திலே மதிப்பும் செய்வார்கள், அதே சமயத்திலே நம்மோடு கூட விடுதலையாக பேசவும் செய்வார்கள்.
See, just because I can speak freely to God about everything doesn't mean I don't respect him.
நான் தேவனிடத்தில் விடுதலையாக பல காரியங்களை குறித்து பேசுகிறபடினாலே அவரை நான் மதிக்கவில்லை என்று பொருள் அல்ல.
So just because you allow your children to talk freely to you about everything doesn't mean they won't respect you.
ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் விடுதலையோடு கூட சில காரியங்களை எல்லாம் பேசுவதற்கு நீங்கள் அனுமதிக்கிறபடினாலே உங்கள் பிள்ளைகள் மதிக்காமல் போய்விடுவாரோ என்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை.
But we have always tried to keep our children, we talk only about food and things and not about the real problems they are facing in
life. அவே தப்புனா இருக்கிற நாம் பிள்ளைகள் இடத்துல எப்படி நடந்து கொள்றோம் என்றால் ஏதோ ஒரு இடைவெளி விட்டே நாம் பழகுறோம். சாப்பாடு சாப்பிட்டியாப்பா, என்ன ஃபீஸ் கட்டினியா, அது இது என்று தான் நான் பேசுகிறோம் இல்லையே, அவருடைய உண்மையான பிரச்சனைகளை நாம்
விளக்கொள்வோம்.
ஆனால் அவைகள் அவருடைய பெரிய பிரச்சனைகளே அல்ல.
The big problem is in their school or college they may be friendly with some girl.
அவருடைய பெரிய பெரிய பிரச்சனை என்றால் உங்களுடைய பையன் ஒரு பெண்ணோடு கூட பழகி இருக்கலாம், அல்லது உங்கள் பெண் பிள்ளை பையனோடு கூட சிநேகமாய் மாறி இருக்கலாம்.
And they won't talk to you because they're afraid to talk to you.
உங்களிடத்திலே வந்து பேச முடியாது, ஏன் பேச முடியாது, ஏனென்றால் பேசுவதற்கு பயம்.
And then they get into serious problems.
பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்ட பிறகு
and then afterwards you discover about it.
நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கலாம். ஐயோ, இப்படி போய் பையன் மாட்டிக்கொண்டானே.
Whose fault is it?
யாருடைய தப்பு?
You say, what a boy you are to go and behave like that.
என்ன பையா இப்படி போய் நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி நீ சொல்கிறீர்கள்.
I say to you, what type of father you are that boy, poor boy could not come to you when the problem started.
பிரச்சனை ஆரம்பிக்கும் பொழுதே பையன் உங்களிடத்தில் வர முடியாத அளவுக்கு நீங்கள் எவ்விதமான தப்பனா இருந்திருக்கிறீர்கள்.
You know, all of us have been failures as fathers.
தாப்புன இருக்கிற நாம் எல்லாருமே பல விதங்களிலே நாம் தவறி இருக்கிறோம்.
I have 4 sons, they're all born again.
எனக்கு 4 மகன்கள் உண்டு, 4 மகன்களுமே மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள்.
When I look at myself, I say, Lord, I made so many mistakes as a father.
ஆனால் நான் என்னை நானே பார்க்கும் பொழுது, ஐயோ ஆண்டவரே, நான் இவ்வளவு தவறுகளை தாப்புனாக இருந்து செய்திருக்கிறேனே என்று எண்ணுகிறேன்.
But one thing, I tried to be friends with my children.
ஆனால் ஒரு காரியம், நான் என்னுடைய பிள்ளைகளோடு கூட நண்பனாக இருப்பதற்கு முயற்சித்திருக்கிறேன்.
Even today,
இன்றைக்கும் கூட,
I want them to speak frankly with me about everything.
எல்லா காரியங்களையும் என்னோடு கூட ஒரு நண்பனைப் போல பேச முடியாது. நான் அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறேன்.
They do something wrong, come and tell me.
அவர் தவறு செய்து விட்டால் என்னிடத்தில் வந்து சொல்லுங்கள் என்று சொல்கிறேன்.
I want to encourage all of you fathers.
ஆகவே தகப்பன்மாராய் இருக்க உங்கள் எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
Be friends with your children.
பிள்ளைகளோடு கூட நண்பர்களாய் மாறிவிடுங்கள்.
Encourage them to be open with you.
உங்களோடு கூட வெளியரங்கமாய் பேசுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்யுங்கள்.
The initiative for that has to come from you.
அதற்கு முதல் படி யார் எடுத்து வைக்க வேண்டுமானால் நீங்கள் தான் முதலாவது செயல்பட வேண்டும்.
If your children are small now, then it's very easy to start.
உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தா ரொம்ப ஈஸி, இப்பொழுதே நீங்க அதை ஆரம்பிச்சிடலாம்.
If your children are grown up, then it's a little more difficult.
உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து விட்டால் அப்பொழுது இது போல நிலைமை ஏற்பட கடினமாகிவிடும்.
If your children are small, now is the time to start being friends with them.
உங்கள் பிள்ளைகள் சிறுவர்களா இருக்கும் பொழுதே இப்பொழுதே நீங்கள் அவளோடு கூட நண்பர்களாய் மாறிவிடுங்கள்.
Talk to them about every little thing.
ஒவ்வொரு சிறு காரியங்களை குறித்தும் நீங்கள் பேசுங்கள்.
What is happening in their school?
அவளுடைய பள்ளியில் என்ன நடக்கிறது? சிறு வயதிலே பள்ளியில் என்ன நடக்கிறது?
When my children used to come back from school, my wife used to talk to them every day, what happened in school and every little thing.
என்னுடைய பிள்ளைகள் பள்ளியிலிருந்து திரும்பி வரும்பொழுது என்னுடைய மனைவி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளையிடத்திலும் மகனிடத்திலும் இன்னைக்கு பள்ளியில் என்ன நடந்தது என்று பேசுவாள்.
See, that's one reason my wife never went to work.
இந்த ஒரு காரணத்தின் நிமித்தமாகத்தான் என்னுடைய மனைவி வேலைக்கு அவர்கள் செல்லவில்லை.
She wanted to be at home because she felt that helping these children is more important than making money and living more comfortably.
அதிகமாய் பணம் சம்பாதித்து இன்னும் சொகுசாய் வாழ்வதை காட்டிலும் பிள்ளைகளை பராமரித்து அவளை ஒழுக்கமாய் வளர்ப்பது முக்கியம் என்று என்னுடைய மனைவி உணர்ந்து
கொண்டார்.
ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனைவி பிள்ளைகளிடத்தில் பேசுவார்.
What happened in school and when if you ask them to speak when they are young, they are more open to speak.
சின்ன வயசுலேயே பேச நீங்கள் செய்து விட்டால் அவர்கள் வெளியரங்கமாய் பேச அப்படியே ஆரம்பித்து பழகி விடுவார்கள்.
I want to say to you that we are living in terrible times for our young people.
நாம் இந்த காலத்திலே வாழுகிறோம் என்றால் நம்முடைய வாலிபர்களுக்கு பயங்கரமான ஒரு காலமாய் இந்த காலம் இருக்கிறது.
50 years ago when I was a young man it was much easier.
50 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு வாலிபனா இருந்த பொழுது நல்ல வாழ்க்கை வாழ்வது எவ்வளவு எளிதா இருந்தது.
But today it is so difficult for our young people.
ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாலிபர்களுக்கு கடினமான காலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Even when I brought up my children 25 years ago it was easier than people who are bringing up their children now.
25 ஆண்டுகள் முன்பாக என்னுடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அப்பொழுது லகுவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது பிள்ளைகளை வளர்ப்பவர்களுக்கு மிகவும் கடினமான காலமாக இருக்கிறது.
So much of evil in the world.
உலகத்தில் எவ்வளவோ தீமை பெருகிவிட்டது.
Particularly sexual evil.
குறிப்பாக பாலியல் உறவு சம்பந்தமான தீமைகள்.
Young people in our churches are getting into all types of sexual problems which their fathers don't know about.
தகப்பனுக்கு தெரியாத அநேக பாலியல் உறவு சம்பந்தமான பிரச்சனைகளிலே நம்முடைய சபையில் உள்ள வாலிபர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
So I'm talking about born again children.
நான் யாரை குறித்து பேசுகிறேன் என்றால் மறுபடியும் பிறந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை குறித்து பேசுகிறேன்.
Coming to the meetings regularly.
ஒழுங்காக கூட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள்.
Who look so holy and sing so well when they sit in the meeting.
பார்ப்பதற்கு பரிசுத்தவான்களைப் போல இருக்கிற பிள்ளைகள், நன்றாக கூட்டங்களிலே பாடக்கூடியவர்கள்.
The only way you can protect them is by being very friendly with them.
அவர்களை பாதுகாப்பதற்கு ஒரே வழி என்னவென்றால் அவர்களோடு கூட நீங்கள் நண்பர்களாய் மாறிவிடுவது.
Don't be hard on them if they made a mistake.
அவர் தவறு செய்து விட்டால் அவர்கள் மீது கடினமாய் நீங்கள் வர வேண்டாம்.
Because if you are hard on them then they will never tell you the truth next time.
ஏனென்றால் நீங்கள் அவர்கள் மீது கடினமாய் நீங்கள் நடத்தினீர் என்று சொன்னால் அவர்கள் செய்கிற தவறுகளை சொல்லவே மாட்டார்கள்.
And if you talk to them as though you never had any sexual problem when you were young
நீங்கள் பையனா இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையுமே நான் சந்திக்காதது போல நீங்கள் நடந்து கொண்டால் பாலியல் சம்பந்தமான பிரச்சனை
then you are a liar
நீங்கள் ஒரு பொய்யன்
because when you were young you also faced those problems in the sexual area
நீங்கள் வாலிபராக இருந்த பொழுது நீங்களும் பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்தித்தீர்கள்
so you have to tell your children that that is normal but we have to fight it and overcome it
ஆகவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இது இயற்கையாக வருவதுதான் ஆனாலும் நாம் போராடி அதை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும்
this is a very very big area
இது ஒரு மிக பெரிய ஒரு பரந்த ஒரு காரியமாக இருக்கிறது
we have to be the leaders
நாம் அவர்களுக்கு தலைவர்களாக இருக்க வேண்டும்
you have to be as a father a shepherd for the young your children in your home
நீங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் அதே சமயத்தில் நல்ல மெய்ப்பனாகவும் இருக்க வேண்டும்
and for that you must be their friend
அதற்காக நீங்கள் அவருடைய நண்பர்களாய் மாறிவிட வேண்டும்
if they must feel free to come and tell you listen daddy I may be only 15 years old and say daddy I'm interested in that girl in my school
ஒருவேளை 15 வயதான உங்கள் பையனுக்கு இருக்கும் ஆனால் பையன் வந்து அப்பா என் ஸ்கூல்ல இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு உங்கள்ட்ட விடுதலையா பேசுற அளவுக்கு
what will you say if they come and tell you that one day your 15 year old boy comes and says I'm interested in that girl
ஒரு நாள்ல உங்க பையன் 15 வயசா இருக்கு எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பான்னு சொன்னா நீங்க என்ன சொல்ல
போறீங்க you are interested in that girl you say like that
அப்படியே சொல்ற என்று சொல்லி அப்படியே என்ன ஷாக் அடிச்ச மாதிரி பார்க்க போறீங்களா
I'm sorry
அப்பாப்பா மன்னிச்சிருங்கப்பா நான் விட்டுறேன்
never again in his life will he tell you the truth
இனிமே உங்களுக்கு உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லவே மாட்டான்
even if he falls into adultery he will not tell you
vivacharathula vilunda kuda solave mattaam
because when he said a small thing like that
chinna karthe sollumbodhe
you act as if you never had such problems when you were young
neengal siru payana valibana irundapodhu andha vidhamana prachana ungalku varadathu pole neengal paavanai seigireergale
then we are hypocrites
appadiyana naam maivalakkarangal
so when my boys used to tell me like that
enudaiya payan enudathile appadi sollumbodhu
I tell them show me that girl let me see her then I'll give you my opinion
and the ponnu yaar enna varumbodhu enak nice ah kaami pa na unak adha pathi solren solluven
and I'll talk to them very freely
naan apdi vidiliyai pesuven
I'll say no I think the other girl is better than this one
appa en paiyida solluvanda andha ponnu indha ponnoda alaga irukda
I know these people are not going to get married for another 10 15 years this is all a immature type of இதெல்லாம்
15 வருஷம் கழித்து அந்த பொண்ணையே திருமணம் செய்து கொள்ள போல சொல்ல மாட்டார்கள் கொள்ள மாட்டார்கள் ஆனால் இதெல்லாம் வளராத வயசுல
என்னோட
அப்பதான் விடுதலையா பேசுவாங்க
so that they will tell me everything
எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க
it is better they tell me everything than go and tell all their unconverted worldly friends
மனம் திரும்பாத உலக நண்பர்களிடத்திலே போய் எல்லாத்தையும் சொல்றதை காட்டிலும் என்கிட்ட வந்து எல்லாவற்றையும் சொல்லுவது எவ்வளவு நல்லது
you must get your children particularly these days to be very free with you
inda kurippatta inda kaala kattangalile ungala pillaigal ungalidile vande migam velirangamai pesa veithu vida vendum
then I want to tell you something else
innum oru kaariyam ungala solla varumuren
there are many fathers who cannot do this
anega thappanmaralukku idai seiya mudiyadhu
you as a brother in the church can help their children
அப்படி அப்பா அம்மார்கள் செய்யாவிட்டால் சபையிலே சகோதரா இருக்கிற நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாமே
see the wonderful thing of belonging to a church is we have two families
ஒரு நல்ல சபையை நாம் சார்ந்திருப்பது சபையில் அங்கத்தினராக இருப்பதற்கு நல்ல ஒரு பலன் என்னவென்றால் நமக்கு இரண்டு குடும்பங்கள் இருக்கிறது
more human beings in the world have got only one family
உலகத்திலே பல மனிதர்களுக்கு ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்கிறது
I have got two families
எனக்கு இரண்டு குடும்பங்கள் இருக்கிறது
in Bangalore
பெங்களூர்லே
one is my own family
ஒன்றினுடைய சொந்த குடும்பம்
and the other is the church family
இன்னொன்று சபை என்ற குடும்பம்
we are just like a family that we can help one another just like in our own family
என்ன சொந்த குடும்பத்தில் எப்படி நாங்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறோமோ அதுபோல சபை என்ற குடும்பத்துக்கு வரும்பொழுது ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறோம்
I'm sure many of you experience that in your local church too
உங்களிலே अनेகர் உங்களுடைய ஸ்தல சபையில இதை அனுபவிக்கிறீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன்
it's so easy to criticize so many things in the local church this is like that that is wrong this is wrong
ஸ்தல சபையில இது சரியில்லை அது சரியில்லை என்று சொல்லி குறை கூறுவது மிகவும் எளிது
there's no church that's perfect
எந்த ஒரு சபையுமே பூரணமான சபை இல்லை
for that family for that matter your family is also not perfect
அதே சமயத்தில் உங்கள் குடும்பமும் பூர்ணமான குடும்பம் இல்லை
God has not created perfect families or perfect churches anywhere
எங்கேயுமே தேவன் பூர்ணமான குடும்பத்தையோ பூர்ணமான சபையோ உண்டாக்கவில்லை
But there is a family that's willing to help you
ஆனால் உங்களுக்கு உதவி செய்வதற்கு மனமுள்ள ஒரு குடும்பம் காத்துக்கொண்டிருக்கிறது.
You as a responsible member in that family.
ஆகவே அந்த குடும்பத்திலே பொறுப்புள்ள ஒரு அங்கத்தினா நான் இருக்கக்கூடிய.
Help those who are younger to you in the church.
சபையிலே உங்களை காட்டிலும் வயதிலே குறைவா இருக்கிறவர்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும்.
I mean if you are 30-40 years old.
30-40 வயசு தான் உங்களுக்கு ஆயிருக்கனா.
And you know the problems that teenage boys have with sexual area.
பதின் பருவத்திலே 13 வயதிலிருந்து 19 வயது வரை உள்ள வாலிபர்கள் சந்திக்கக்கூடிய பாலியல் சம்பந்தமான பிரச்சனை என்னன்னு
உங்களுக்கு
தெரியும். அதே வயதிலே இருக்கக்கூடிய பையன்மார்களை சபையில நீங்கள் பார்க்கிறீர்கள்.
You know what their problem is.
அவங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு
நல்லா தெரியும். You had it yourself.
ஏன் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கிறது.
So if you become friendly with them.
அவர்களோடு கூட நீங்கள் நண்பர்களாய் மாறிவிட்டால்
you can warn them of the dangers.
அந்த அபாயங்களை குறித்து நீங்கள் அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கலாம்.
Maybe in your younger days you messed up your life by doing a lot of wrong things.
உங்களுடைய வாலிப நாட்களிலே எவ்வளவோ காரியங்களை செய்து குழப்பி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கலாம்.
You can protect these young people from making the same mistake.
இப்பொழுது இந்த வாலிபர்கள் அதே தவறுகளை செய்வதிலிருந்து நீங்கள் அவர்களை பாதுகாக்கலாமே.
That is a family.
அதான் ஒரு குடும்பம்.
How can the elders do all this? How can the elders do all this for so many people?
அந்த மூப்பர்கள் எப்படி இவ்வளவு பேருக்கும் இவ்வளவு பெரிய பணிகளை செய்ய முடியும்?
The church is small church, 10 or 12 people, elders can take care of everybody.
சபையானது சிறிய சபையாய் 10 12 பேர் மட்டுமே இருக்கிறார்கள் என்று சொன்னால் மூப்பர் எல்லா பொறுப்பும் எடுத்துக்கொள்ளலாம்.
Some of our churches got 100 200 people.
ஆனா நம்முடைய சில சபைகளிலே 100 200 பேர் இருக்கிறார்கள்.
You can't burden the elders with all of them.
எல்லா பொறுப்பையும் மூப்பர் மேலேயே போட்டுவிட்டு அவர்களை பாரப்படுத்த முடியாது.
That's what happens in many churches.
அநேக சபைகளிலே இப்படி தான் நடக்கிறது.
Somebody has got a toothache, they have to ring up the elders.
யாருக்காச்சும் பல்லுவலி வந்தா உடனே மூப்பர் வரணும்.
How can they take care of all this?
எப்படி அவர்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்த முடியும்?
We must say that you are available to help and encourage people.
நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? ஜனங்களுக்கு உதவி செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று பொறுப்படுத்த வேண்டும்.
You must be willing even if you are not an elder. Nobody has to appoint you an elder.
நீங்கள் மூப்பரா இல்லாவிட்டாலும் சரி, யாருமே உங்களை மூப்பரா நியமிக்க தேவையில்லை. நீங்களால பொறுப்படுத்த செய்யலாம்.
Word elder itself means that you are just older than somebody else.
மூப்பர் எல்டர் என்கிற வார்த்தையே என்னுடைய அர்த்தமே மற்றவர்களை காட்டிலும் உங்கள் வயதில் மூத்தவர் அவ்வளவுதான்.
Aren't there many people younger to you in the church?
சபையிலே உங்களை காட்டிலும் வயதிலே குறைவானவர்கள் இல்லையா?
Be a shepherd.
நல்ல மேய்ப்பனாய் இருங்கள்.
Be like a father to them.
அவர்களுக்கு ஒரு தகப்பனை போல இருந்து விடுங்கள்.
Care for them.
அவர்களுக்கு நீங்கள் பராமரிப்பை கரிசனைப்படுங்கள். கரிசனை கொள்ளுங்கள்.
That is our responsibility as brothers in a church.
சகோதரர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இதுதான் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது.
And I believe that if we do that.
இதை நாம் செய்தால் நான் நம்புகிறேன்.
We can really make our church strong just like making a family strong.
நம்முடைய குடும்பம் எப்படி வலிமுள்ளதாய் மாறுகிறது அதுபோல சபையும் வலிமுள்ளதாய் மாற்ற முடியும்.
And the other thing which I said is the responsibility to share the word.
இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஊழியம்.
I told you there are two responsibilities. One is to shepherd the younger ones and the other is to share the word.
ஒன்று உங்களை காட்டிலும் வயதிலே குறைவானவர்களுக்கு மேய்ப்பனா இருக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை செய்வது, இரண்டாவது வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஊழியத்தை செய்வது.
God has given men the primary responsibility to share the word.
ஆண்களுக்கு தேவன் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிரதானமான பொறுப்பை கொடுத்திருக்கிறார்.
Why?
ஏன்?
Please see 1 Timothy and chapter 2.
1 Timothy 2 அதிகாரத்தை பாருங்கள்.
And verse 12. 1 Timothy 2:12.
1 Timothy 2 அதிகாரம் 12வது வசனம்.
I do not allow a woman to teach or to exercise authority over a man, but to remain quiet.
உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை.
Why? Why does he want men to do the teaching?
ஏன் ஆண்கள் அல்லது புருஷர்கள் உபதேசம் பண்ண தேவன் அனுமதிக்கிறார்?
There are two reasons.
அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று,
God made Adam first, then he made Eve.
தேவன் முதலாவது ஆதாமை சிருஷ்டித்தார், அதற்கு பிறகு ஏவாளை சிருஷ்டித்தார்.
So man is to be the leader.
ஆகவே புருஷன் தான் தலைவனாக இருக்க வேண்டும்.
Why?
ஏன்?
Because God made him first.
தேவன் அவனை முதலாவதாக சிருஷ்டித்தார்.
And he made Eve to help Adam. He did not make Adam to help Eve.
ஏவாளை ஆதாமுக்கு உதவி செய்ய முடியாய் சிருஷ்டித்தார், ஆதாம் ஏவாளுக்கு உதவி செய்ய முடியாய் சிருஷ்டிக்கவில்லை.
Therefore a man should teach God's word.
ஆகவே தான் ஒரு புருஷன் தேவனுடைய வார்த்தையை உபதேசிக்க வேண்டும்.
In the world, they only think the man must be the head of the house and provide the money and earn money for the house.
உலக ரீதியிலே அவர்கள் மனிதன் தான் சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும், ஆண்மகன் தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
In the church, man has got another responsibility to teach God's word.
ஆனால் சபையிலே மனித புருஷனுக்கு இன்னும் ஒரு பொறுப்பு இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய பணி.
Because Adam was created first.
ஏனென்றால் ஆதாம் முதலாவதாக உருவாக்கப்பட்டான்.
The second reason,
இரண்டாவது காரணம்,
in verse 14,
14th வசனம்,
the woman was deceived first.
ஸ்திரீயானவள் தான் முதலாவது வஞ்சிக்கப்பட்டாள்.
See these two things.
இந்த இரண்டு காரியங்களை பாருங்க.
Adam was created first.
ஆதாம் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டான்.
So he has to be the leader in teaching.
அவன் தலைவனாக இருக்க வேண்டும்.
In teaching.
உபதேசம் பண்ணுவதிலே.
Secondly,
இரண்டாவதாக,
a woman should not teach because a woman is easily deceived.
ஒரு ஸ்திரீ போதிக்க கூடாது, ஏனென்றால் ஸ்திரீயானவள் எளிதாக வஞ்சிக்கப்படுவாள்.
He was deceived so easily.
ஏவாள் எளிதாக வஞ்சிக்கப்பட்டு விட்டாள்.
Adam was not deceived, it says.
ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
You know that the devil never came to Adam as a serpent.
உங்களுக்கு தெரியுமா, ஆதாமின் இடத்திலே பிசாசு வரவில்லை.
Why?
ஏன் சர்ப்பமாக வரவில்லை?
He's very clever.
அவன் புத்திசாலியாக இருந்தான்.
He knows.
சாத்தான் மிகவும் தந்திரமானவன், தெரியும்.
Easier to knock down the woman than the man.
ஒரு ஆணை தள்ளிவிடுவதை பார்க்கலாம், ஒரு பெண்ணை எளிதாக வஞ்சித்து விடலாம் என்று சாத்தானுக்கு தெரியும்.
Why didn't he come as a serpent to Adam?
ஏன் சர்ப்பமாக பிசாசு ஆதாமின் இடத்திலே வரவில்லை?
He came to the woman.
அந்த ஸ்திரீ இடத்திலே தான் வந்தான்.
And deceived her.
வஞ்சித்தான்.
Adam was not deceived.
ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை.
Adam just disobeyed.
ஆதாம் கீழ்ப்படியாமல் போனான், அவ்வளவுதான்.
But Eve was deceived.
ஆனால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள்.
And that's why it says a woman should not teach in the church.
சோ இதான் ஸ்திரீயானவள் சபையில உபதேசம் பண்ண கூடாது என்று பார்க்கிறோம்.
That doesn't mean that woman doesn't have any responsibility.
ஆகவே ஸ்திரீக்கு எந்த பொறுப்புமே இல்லை என்று பொருள் அல்ல.
She it says here in verse 15 she can bring up children.
தன்னுடைய பிள்ளைகளை
bear, she's got to bear children.
பிள்ளை பெற்றாலே என்று பார்க்கிறோம், பிள்ளைகளை பெறக்கூடிய பொறுப்பு.
That is her ministry that she can teach all those children.
அதுதான் அவளுடைய ஊழியம், அவள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க முடியும்.
I know a brother who had 12 children.
எனக்கு ஒரு சகோதரரை தெரியும், அவருக்கு 12 பிள்ளைகள்.
He said my wife has got 12 disciples exactly like Jesus.
இயேசு கிறிஸ்து போல என்னுடைய மனைவிக்கு 12 சீஷர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார்.
And she is doing the same ministry as Jesus did.
இயேசு செய்த அதே ஊழியத்தை என்னுடைய மனைவி செய்கிறார்கள் என்று சொன்னார்.
So if you have 2 children you know it's a great ministry to bring up 2 disciples of Jesus Christ.
உங்களுக்கு 2 பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து போல 2 சீஷர்களை உருவாக்குவது ஒரு பெரிய பணி.
We are not saying a woman doesn't have any ministry.
ஆகவே ஒரு ஸ்திரீக்கு எந்த ஊழியமும் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது.
சர்ச்,
ஆனால் சபையிலே
இட்ஸ் தி மேன் ஹூ மஸ்ட் டீச்.
புருஷன் தான் உபதேசம் பண்ண வேண்டும்.
வாட் ஷல் வி டூ இஃப் தி மென் இன் தி சர்ச் ஆர் லேசி?
இப்பொழுது சொல்லுங்கள், புருஷர்கள் சோம்பேறிகளாக இருந்து இந்த பணியை செய்யாவிட்டால் என்ன செய்வது?
வாட் ஷல் வி டூ?
நாம் என்ன செய்யலாம்?
தட்ஸ் எ வெரி சேட் திங்.
துக்கமான விஷயம்.
யூ நோ இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட் God always wanted a man to be the leader.
பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு புருஷன் தான் தலைவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்.
Miriam was about 12 years older than Moses, but God chose Moses to be the leader.
மோசேயை காட்டிலும் மீரியாமுக்கு 12 வயது மூத்தவளாய் இருந்திருக்கிறாள், ஆனாலும் மோசேயை தான் தேவன் தேர்ந்தெடுத்தார்.
Miriam was a very God fearing lady.
மீரியாம் தேவனுக்கு பயந்த ஒரு பெண்மணியாக இருந்தார்கள்.
But she could not be the leader of the Israelites.
ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் ஒரு தலைவியாய் இருக்க முடியவில்லை.
And there were many other people like that who had good sisters but they couldn't be the leaders of.
இப்படி நல்ல சகோதரிகளாய் இருந்த அநேகர் இருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் தலைவர்களாய் இருக்க முடியவில்லை.
God always kept a man to be the leader.
எப்பொழுதே ஒரு புருஷன் தான், ஒரு ஆண்மகன் தான் தலைவனாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்பொழுதே.
But there was one period in Israel's history.
ஆனால் இஸ்ரவேலுடைய சரித்திரத்திலே ஒரு காலகட்டம் இருந்தது.
When God could not find any man.
எந்த மனிதனையும் தேவனாலே கண்டுபிடிக்க முடியவில்லை.
I want you to see that.
இதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
We read in the book of Judges.
நியாயாதிபதிகளின் புத்தகம்
chapter 4.
4th அதிகாரம்.
The sons of Israel did evil in the sight of the Lord.
இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாப்பானதை செய்தார்கள்.
So the Lord punished them by delivering them into the hand of the king of Canaan.
ஆகவே கானான் தேசத்தின் ராஜாவுக்கு கீழாக அடிமைத்தனப்பட முடியாய் தேவன் அவர்களை விட்டுவிட்டார்.
And the sons of Israel verse 3 cried to the Lord.
3rd வசனத்திலே பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள், கூக்குரலிட்டார்கள்.
For how long?
எவ்வளவு நாட்களாக?
Verse 3, 20 years.
20 வருஷம் கூக்குரலிட்டார்கள்.
20 years God was looking for a man. Can I find a man? Can I find a man?
20 varshagalaga devan oru thalaivanai oru purushanai thedikonde irundha.
Now earlier on whenever the children of Israel cried, God always raised a man.
அதற்கு முன்பாக எப்பொழுதெல்லாம் மக்கள் கூக்குரிட்டார்களோ அப்பொழுது தேவன் ஒரு மனிதனை எழுப்பினார்.
See chapter 3 verse 15.
மூன்றாம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
When the sons of Israel cried to the Lord raised up a deliverer for them, Ehud the son of Gera.
இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி நியாயாதிபதிகள் 3:15 கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் ரட்சகனை எழும்ப பண்ணினார்.
And before that,
அதற்கு முன்பு
verse 9, when the sons of Israel cried to the Lord raised up a deliverer for them, Othniel the son of Kenaz.
இஸ்ரவேல் புத்திரர் 9ஆம் வசனம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார்.
And then after Othniel, then came Ehud, then after that again the children of Israel cried to the Lord.
ஆகவே ஏகூதுக்கு பிறகு மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டார்கள்.
And verse 31, God raised up Shamgar.
31ஆம் வசனத்திலே சம்காரை தேவன் எழுப்பினார்.
Then after some years,
சில ஆண்டுகள் கழிக்க,
again the Israelites got into captivity.
மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டார்கள்.
Chapter 4, they were suffered for 20 years.
நான்காம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் அநேக ஆண்டுகளாக
அடிமைத்தனத்தில்
இருபது வருஷம் கொடுமையாய்
ஒடுக்கப்பட்டார்.
அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். ஆனால் 20 ஆண்டுகளாக தேவன் மனிதன் எழும்புவான் என்று பார்த்துக் கொண்டே இருக்க தேடிக்கொண்டே இருக்கிறார்.
What did he do?
அவர் என்ன செய்தார்?
He finally chose a woman.
கடைசியாக ஒரு ஸ்திரியை தேவன் தேர்ந்தெடுத்தார்.
Her name was Deborah, verse 4.
அந்த ஸ்திரியுடைய பெயர் நான்காம் வசனத்தை பார்க்கிறது போல தெபொராள்.
Why did he choose Deborah?
ஏன் தெபொராளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்?
And the interesting thing is she had a husband, his name verse 4 was Lapidoth.
அவனுக்கு ஒரு புருஷன் இருந்தான். அவனுடைய பெயர் லபிதோத்.
Verse 4,
நான்காம் வசனத்திலே பார்க்கணும் லபிதோத்.
But God couldn't choose Lapidoth.
தேவன் லபிதோத்தை தேர்வு செய்ய முடியவில்லை.
Deborah was judging Israel. She sat under the palm tree, verse 5, and all the people of Israel came to her and she was judging.
பேரிச்சமரத்தின் கீழே தங்கியிருந்து அங்கே இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்தாள் என்று 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
And what was Lapidoth doing?
லபிதோத் என்ன செய்து கொண்டிருந்தான்?
He was cooking the food at home.
வீட்ல சமைத்துக் கொண்டிருந்தான்.
And he was looking after the small babies.
சின்ன குழந்தைகளை எல்லாம் பொறுப்படுத்திக் கொண்டு அவளை தாளாட்டி கொண்டிருந்தான்.
Bathing the babies and taking them to the toilet and all that, he was doing that.
குழந்தைகளை குளிக்க வைத்து அவர்கள் ஒண்ணுக்கு மலம் பொன்னால் அவளை கழுவி விட்டு இந்த வேலையை செய்து கொண்டிருந்தான்.
The man was doing that and the woman was sitting in the office.
Purushan inda velaiyil seidhu kondirundhan, manavi aluvalathile velai paarthu kondirundhal.
You think that was God's will?
Devu sitham enna nenugireengala?
You think that was how God created them to be?
Ippadi dhan devan irukkumadiya undaakkinaar enna nenugireengala?
But there was a woman who studied the word of God and knew God.
Inge devanudaiya vaarthaiyai nandraaga paditha oru penmani irukkiraal.
But the man was lazy.
ஆனால் அந்த புருஷனோ சோம்பேறித்தனமாக இருந்தான்.
So he didn't study God's word, he could not lead God's people.
அவன் தேவனுடைய வார்த்தையை படிக்கவில்லை, தேவனுடைய ஜனங்களை வழிநடத்த முடியவில்லை.
Then God told her to go and fight against the enemy.
ஆகவே தேவன் தெபொராளே நீ போய் சத்துருவினிடத்திலே யுத்தம் பண்ணு என்று சொன்னார்.
But you know, a woman can't go as a general in the army.
உங்களுக்கு தெரியுமா, ஒரு படை தளபதியாக ஒரு ஸ்திரீ முன்னாக போக முடியாது.
So she called verse 6, she called a man called Barak.
ஆகவே ஆரம்பத்திலே பார்க்கிறோம் பாராக்கை வரவழைத்தாள்.
And said, the Lord says, go and fight against the enemy.
சத்துருவினிடத்தில் யுத்தம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகிறார், போ என்று பாராக்கை பார்த்து தெபொராள் சொல்லுகிறார்.
Now Barak was the boldest man in Israel.
பாராக் இஸ்ரவேலிலே இருக்கக்கூடிய மிக தைரியசாலியாக இருந்தான்.
And God said, you go and fight against the enemy.
தேவன் அவனை பார்த்து நீ போய் யுத்தம் பண்ணு என்று சொன்னார்.
And see what Barak says.
பாராக் என்ன சொல்கிறான் பாருங்க. எட்டாம் வசனம்.
Sister,
சகோதரியே,
if you come with me, I'll go. I am afraid to go alone.
Sister, ninge vandha da nanum poven, naan thaniya poradhu bayama irukku. Sister,
can you imagine the condition of men in Israel those days?
Israel naatlaila irundha aangalude nilaimai paarthu karpanai seidhu paarkka mudiyuma?
Sister, I am afraid to go alone.
Sister, thaniya poradhu bayama irukku, ninge vaanga. Sister,
if you come with me, if you don't come with me, I won't go.
Sister, ninge varaati naan poga maaten.
It's like somebody knocks in the middle of the night in the door.
Didin night la கதவை யாரோ தட்டுறாங்க.
You don't know whether it's a thief.
திருடனா வந்துட்டானான்னு உங்களுக்கு தெரியல.
And you tell your wife, see, your wife says, go and see who it is.
மனைவி பார்த்து மனைவி வெளிய போட்டு யாரோ கதவை தட்டுறாங்க போய் பாரு.
She says, no sister, you come with me, then I'll go.
இல்ல சிஸ்டர் நீங்க வந்தா தான் நான் போவேன், நான் போக
மாட்டேன். I am afraid to go alone.
நான் தனியா போய் காது திறக்க பயமா இருக்கு.
This is written in the Bible about people like this who didn't have any sense of responsibility.
எந்த ஒரு பொறுப்பு உணர்வு இல்லாத சகோதரரை குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறது வேதத்திலே.
I want to ask you, is it like that in your church?
உங்களுடைய சபையில இப்படி தான் காரியம் இருக்கிறதா என்று நான்
உங்களை கேட்கிறேன். Can people look to you as a leader?
ஜனங்களை தலைவனை போல பார்க்கிறார்களா?
You may be 21 years old.
21 வயதான உங்களுக்கு ஆயிருக்கலாம்.
Be a leader among God's people.
தேவனுடைய மக்கள் மத்தியிலே ஒரு தலைவனாக இரு.
You may be 16 years old.
16 வயதே உங்களுக்கு இருக்கலாம்.
Be a leader for the children.
பிள்ளைகளுக்கு ஒரு தலைவனாக இருந்து விடு.
God's work depends so much upon the brothers in the church.
தேவனுடைய ஊழியமானது எவ்வளவோ சபையில் உள்ள சகோதரர்களை சார்ந்து தான் இருக்கிறது.
We need to take that responsibility seriously.
நாம் இந்த பொறுப்பை வரக்கூடிய நாட்களில் சீரியஸாக சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
Study the word of God.
தேவனுடைய வார்த்தையை படியுங்கள்.
Take time to study the word, otherwise you can't be a leader.
தேவனுடைய வார்த்தையை படிக்காவிட்டால் நீங்கள் ஒரு தலைவனாக உருவாக முடியாது. ஆகவே நேரம் எடுத்து படியுங்கள்.
Spend time studying God's word.
தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு அதிகமாக நேரத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டும்.
I remember when I got converted, I started studying God's word.
நான் மனம் திரும்பின பிறகு வேதத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன்.
That's how God gave me a responsibility.
அப்படி தான் தேவன் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார்.
And look around.
உங்களை சுற்றுமுற்றும் பாருங்கள்.
God, is there something I can do for you here?
ஆண்டவரே, உமக்கென்று நான் இங்கே ஏதாவது செய்ய முடியுமா என்று பாருங்கள்.
Is there some brother whom I can encourage?
ஒரு சகோதரன் யாராவது இருக்கிறாரா, அவரை உற்சாகப்படுத்தட்டும் நான் போய்.
Some brother I can visit.
நான் ஏதாவது ஒரு சகோதரனை போய் பார்க்கட்டும்.
Is there some young person I can take for a walk for 15 minutes and talk to?
ஒரு 15 நிமிடம் ஒரு வாலிபனை கூட்டிக் கொண்டு ஒரு வாக்கிங் போகட்டும், அவரோடு கூட பேசட்டும்.
15 minutes.
15 நிமிடங்கள்.
You may change that young brother, protect him from some sin.
அந்த வாலிபனை ஏதோ ஒரு பாவத்திலிருந்து உங்களாலே பாதுகாக்க முடியும், அவரை வழிநடத்த முடியும்.
So why not take this responsibility more seriously in the days to come?
ஆகவே ஏன் வரக்கூடிய நாட்களிலே இந்த பொறுப்பை நீங்கள் சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள கூடாது?
Say, Lord, I really want to be available for you, for your kingdom.
ஆண்டவரே, உமக்கும் உம்முடைய ராஜ்யத்துக்கும் நான் எப்பொழுதும் தயாராக இருக்க விரும்புகிறேன்.
I want to do my part to build your church.
ஆண்டவரே, என்னுடைய பங்கை நான் செய்து சபையை கட்ட விரும்புகிறேன்.
Jesus is coming very soon.
இயேசு அதிசீக்கிரம் வர போகிறார்.
And we have to do God's work wholeheartedly in these last days.
இந்த கடைசி நாட்களிலே முழு இதயத்தோடு கூட தேவனுடைய பணியை நாம் செய்ய வேண்டும்.
And we have to protect our young men.
நம்முடைய வாலிப தம்பிமார்களை பாதுகாக்க வேண்டும்.
Going astray into the world.
இந்த உலகத்துக்குள்ளாக வழி தவறி செல்லுவதிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும்.
Let's take that seriously.
நாம் அதை சீரிய முறையில் எடுத்துக்கொள்வோம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
I want you to think for one or two minutes, just a few seconds.
ஒரு சில வினாடிகள் நீங்கள் இதை குறித்து சிந்தித்து பார்க்க முடியாது விரும்புகிறேன்.
What you can do in your local church.
உங்கள் ஸ்தல சபையில் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள்.
And how you can help somebody there who is younger to you.
உங்களை காட்டிலும் வயதிலே குறைவானவர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்று யோசித்து பாருங்கள்.
Say, Lord,
ஆண்டவரே,
please help me.
தயவு செய்து எனக்கு உதவி செய்.
Give me wisdom.
எனக்கு ஞானத்தை தாரும்.
I may not know much, but I want to help others.
ஆண்டவரே, எனக்கு அதிகமாய் தெரியாவிட்டாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன்.
I'm available.
ஆண்டவரே, நான் உமக்கென்று ஆயத்தமாக இருக்கிறேன்.
Please fill me with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவராலே என்னை நிரப்பும் ஆண்டவரே.
Give me the gifts of the Holy Spirit to serve others.
ஆண்டவரே, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாக பரிசுத்தாவின் வரங்களினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே.
I believe you'll do that.
ஆண்டவரே, எப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Thank you for all these dear brothers.
இந்த அருமையான சகோதரர்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
I pray that you will encourage them and strengthen them.
ஆண்டவரே, இவர்களை நீர் உற்சாகப்படுத்தி அவர்களை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம்.
That in many of our churches, many shepherds will rise up.
ஆண்டவரே, நம்முடைய பல சபைகளிலே கர்த்தாவே அநேக மேய்ப்பர்கள் எழும்படியாக ஜெபிக்கிறோம்.
That we will be shepherds to our own boys in our own home.
ஆண்டவரே, எங்களுடைய சொந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பையன்மார்களுக்கு ஆண்டவரே நாங்கள் மேய்ப்பர்களாக இருந்து விடட்டும்.
We live in such evil days.
ஆண்டவரே, நாங்கள் தீமை நிறைந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
We want to protect our children from going astray.
ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் வழிவிலகி செல்வதிலிருந்து அவர்களை பாதுகாக்க விரும்புகிறோம் ஆண்டவரே.
Help us, we pray.
எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.